சிஐடி சந்துரு, எழுதியவர் தேவன். பாகம் ஒன்று, அத்தியாயம் ஒன்பது, மீண்டும் வந்த குள்ளன், பகுதி ஒன்று. உலகத்தில் எத்தனை விதமான மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை விதமான ஜாதகங்களும் இருக்கின்றன. ஒரு முகம் எப்படி மற்றொரு முகத்தைப் போல இருப்பதில்லையோ அப்படியே ஒரு ஜாதக பலன் மற்றொன்றைப் போல் இருப்பதில்லை. பெரிய ரயில்வே ஜங்ஷனிலிருந்து செல்லும் வெவ்வேறு இருப்பு பாதைகளில் ஏதேனும் இரண்டு சிறிது தூரம் வரை சேர்ந்து செல்கிறதுண்டு. சிறிது தூரம்தான். இரு ரயில் தொடர்கள் அவைகளில் செல்லும்போது ஒன்றிலுள்ள பிரயாணி மற்றொன்றில் இருக்கும் வேறொரு பிரயாணியுடன் சிரித்து பேசிக்கொண்டு வரலாம், சிறிது நேரத்திற்குத்தான். இப்படியே வாழ்க்கையில் இருவர் சேர்ந்து ஒரே மாதிரி அனுபவங்கள் பெறுவது போன்றும் வெற்றி தோல்விகளை அனுபவிப்பது போன்றும் ஒரு பிரம்மை ஏற்படுவது சகஜமே. ஒவ்வொருவர் வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமானது. ஒரே கதியில் சென்று கொண்டிருக்கும் இருவரில் ஒருவரை விதி சடார் என்று உயர்த்தும், மற்றவரை தாழ்த்தும், வேடிக்கைகளெல்லாம் செய்யும். இருவருக்கும் பெரிய அதிர்ஷ்டத்தை கண்ணெதிரே காட்டும். ஒருவருக்கு அதை பற்றி கொள்ள அவகாசம் கொடுக்கும். மற்றவர் நெருங்கும் சமயம் பார்த்து எதிர்பாராதபடி பின்னுக்கு இழுக்கும். சங்கரனுடைய அதிர்ஷ்டம் கடைசியில் அவனை காலை வாரிவிடுவதாயிருந்தது. இளம் வயதினானாலும் அவன் பிடிவாதக்காரன். எப்படியேனும் தமது தமக்கையின் புருஷனுக்கு ஏமாற்றமில்லாமல் அந்த பையை திருப்பிக் கொண்டு போய் சேர்ப்பித்து விட வேண்டும் என்ற உறுதி அவனுக்கு இருந்தது. தவிர அவன் மனதில் ஒரு குறை இருந்து வேதனை அளித்தது. மேற்படி பை தானே காணாமல் போனதற்கு காரணம் என்ற தாபமே அது. முதன் முதலாக அவன்தான் பையை பீரோவில் வைக்கக்கூடாது என்று தடுத்தவன். மறுதினம் அது திருட்டு போகாமல் இருந்ததற்காக சந்தோஷமே கொண்டான். ஆனால் அந்த சந்தோஷம் நீட்டித்திராமல் பை எப்படியோ எதிரியின் கைக்கு போய்விட்டது. தான் வீட்டில் காவல் இல்லாமல் சினிமாவுக்கு சென்றதுதான் காரணம் என்று தாமோதரன் மிகவும் கோபிப்பான் என்று அவன் எதிர்பார்த்தான். மேலும் அவனுக்கே என்ன ஆபத்தோ என்று பயந்தான். அந்த கோபத்தை ஓரளவு தணிக்க இரண்டாவது சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தது. அதிலும் அவன் முக்காலே மூன்று வீசம் முக்கால் வீசம் வெற்றி பெற்று வீட்டு வாசற்படியை அடைந்துவிட்டான். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. கடைசி கடைசி வினாடியில் அதிர்ஷ்டம் வேறு திசையில் திரும்பிவிட்டது. டாக்ஸியில் வந்தவன் ஒரு நொடியில் அதை பறித்து கொண்டு போய்விட்டான். சங்கரன் இதயம் செத்துவிட்டது. மாடி ஏறுவதற்கே அவனுக்கு கால் எழவில்லை. மெல்ல மெல்ல ஏறினான். அறை கதவை திறந்து கொண்டு மெல்ல எட்டி பார்த்தான். தாமோதரன் நாற்காலியில் குத்திட்டு உட்கார்ந்து தலையை முழங்கால்களில் நட்டு கொண்டிருந்தான். சங்கரன் வந்ததே அவனுக்கு தெரியாது. அத்தான் என்றான் மெல்ல. என்ன உங்களுக்கு என்று கேட்டான். அடசை, உன்னை போன்ற பயல்களுக்கு சோறு போட்டு வீட்டில் வைத்து வளர்க்கிறேனே, எனக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்றான் தாமோதரன் எரிச்சலுடன். அத்தான், நான் சினிமாவுக்கு போனது பிசகுதான். நீங்கள் போ என்று உத்தரவு கொடுத்த பிறகுதானே நான் புறப்பட்டேன். அதுவும் அக்கா மிகவும் ஆசைப்பட்டாள். உன் அக்காவை கொண்டு போய் குளத்தில் தள்ளு, போ, ஒரு கல்லையும் கட்டி தள்ளு. இங்கே ஆள் உயிர் பிழைத்ததே ஒரு ஆச்சரியம். எங்கே அவள், கூப்பிடுங்கே. சங்கரன் அருகில் போய் நின்று கொண்டான். அது சமயம் அவன் அக்காள் வராதது எத்தனை நல்லது என்று எண்ணிக்கொண்டு மெதுவாக நடந்த விவரங்களை சொன்னான். வெற்றிலை பாக்கு கடையில் குள்ளனையும் அவன் தோழனையும் கண்டது. தோல் பையை அடையாளம் தெரிந்து கொண்டு பின்தொடர்ந்ததையும் காத்திருந்து சாமர்த்தியமாக மாடி அறைக்குள் சோதனை போட்டு பையை கைப்பற்றியதையும் அசந்தர்ப்பமாக குள்ளன் திரும்பிவிட்டதையும் சொன்னான். அவன் சொல்ல சொல்ல தாமோதரன் நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டான். கால்களை தொங்க போட்டான். பிறகு சங்கரன் சுவரேறி குதித்து ஓடிய விவரங்களை சொல்லத் தொடங்கியதும் எழுந்து அறையில் அப்படியும் இப்படியும் உலாவினான். கடைசியில் அத்தனை சிரமத்துடன் சேகரித்து வந்த பை இப்போது எங்கே என்ற பாவனையில் அவனை ஏற இறங்க பார்த்தான். கடைசியில் அந்த வீட்டு வாசற்படியிலேயே அதை பறிக்கொடுத்த வயிற்றெரிச்சலை சொன்னதும் துள்ளி குதித்தான். சங்கரன், நீ பெரிய முட்டாள்டா, அப்படி லகுவாக கைவிட்டது சுத்த தப்பு என்றான். நான் எதிர்பார்க்கவே இல்லையத்தான், ஏதோ கார் திரும்புகிறது என்று நினைத்தேன். அந்த டிரைவர் என் முகத்தை பார்த்து வெளிச்சத்தை அடித்ததில் சிறிது நேரம் வெலவெலத்து போனேன். என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்குள் அந்த டாக்ஸி பறந்து போய்விட்டது. இன்று காலையில் வந்து உங்களை மிரட்டினானே, அதே ஆசாமிதான் என் கையிலிருந்து பிடுங்கி கொண்டு போய்விட்டான். அத்தான், அவன் பார்வைக்கு தளர்ந்தவன் போல் இருக்கிறானே ஒழிய நல்ல பலசாலி. நாம் அவனிடம் இனிமேல் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றான். என்று உருமினான் தாமோதரன். இனிமேல் எதற்கு அவனிடம் ஜாக்கிரதையாக இருக்கிறது? அல்வா துண்டு போல் உன் கையிலிருந்து வாங்கி கொண்டு போய்விட்டான் அவன். நம்மை அவன் அலட்சியம் செய்து கொண்டு மறுபடி தேடி வரப்போகிறானா முட்டாள்? என்று தாமோதரன் மேலும் இரண்டு முறை அப்படியும் இப்படியுமாக நடந்தான். அவன் உள்ளத்தில் இருந்த படபடப்பு நன்கு வெளியாயிற்று. சட்டென்று தாமோதரன் நின்றான். சங்கரன், வேறொரு பெரிய ஆபத்தில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். உன்னை அந்த குள்ளனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். என் வீட்டை தேடிக்கொண்டு வந்திருக்கிறவனுக்கு உன்னை யார் என்று தெரியாமலா போகும்? எத்தனை நேரமாக நீயும் நானும் வெளியே போக வேண்டும் என்று காத்திருந்தானோ? அப்படியானால் நான் அக்காளை சினிமாவுக்கு அழைத்து கொண்டு போனது எத்தனையோ நல்லது. நான் அவளுடன் தங்கியிருந்தால்? நான் சொல்ல வந்தது வேறு. குள்ளன் இப்போது உன்னிடம்தான் பை சிக்கிக் கொண்டிருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருப்பான். அவனுக்கு எதிராக வேலை செய்கிறவர்கள் நாம் என்று கருவி கொண்டிருப்பான். பை போய்விட்டது என்றால் நம்பவும் மாட்டான், நம்மையும் சும்மா விடமாட்டான். கொலைக்கு அஞ்சாதவன், முரடன். வெகு சீக்கிரத்தில் அவனை நாம் இங்கே எதிர்பார்க்க வேண்டும். அல்லது வேறெங்கேனும் காத்திருந்தும் பழி தீர்ப்பான். உஷாராயிருக்க வேண்டும். நான் பார்த்து கொள்கிறேன் அத்தான். நீங்கள் மட்டும் தனியாக எங்கும் போக வேண்டாம். தாமோதரன் சிரித்தான். அப்படி ஒளிந்து தப்பித்து கொள்ள முடியுமா என்றான். பிறகு சங்கரன் இல்லாத சமயம் அங்கே நடந்த விவரங்களையெல்லாம் ஆதியோடு அந்தமாக சொன்னான். அத்தான், உங்களுக்கு எங்கேனும் அடிபட்டிருக்கிறதா? நான் இருந்தால் அந்த பயல் மென்னியை முறித்து வாசலில் வீசியிருப்பேன். உங்கள் மேல் கை வைத்திருக்க மாட்டான். வேறொரு ஆசாமி இருந்தான் என்றீர்களே, அவனும் குள்ளன் கூட்டாளியாக இருப்பானோ? தாமோதரன் தலையை பலமாக ஆட்டினான். அவன் சிஐடி சந்துருவிடமிருந்து வந்திருக்கிறான். நான் போய் சந்துருவிடம் சொன்னேன் அல்லவா, என்னை மறுபடி பார்க்க வேண்டுமென்று அவன் சொல்லி அனுப்பியிருக்கிறான். அகஸ்மாத்தாக அவன் வந்தது குள்ளனுக்கு பெரிய தொந்தரவாகிவிட்டது. அவன் வேலையை தாமதப்படுத்திவிட்டது. அந்த நாராயணன் வந்திராவிட்டால் குள்ளன் வந்து போனதே எனக்கு தெரியாமல் இருக்கும். ஒருவேளை குள்ளன் என்னை தீர்த்தும் இருக்கலாம். சந்துரு எதற்கத்தான் உங்களை மறுபடி கூப்பிட வேண்டும்? எனக்கென்ன தெரியும், நானா துப்பறிகிறவன்? ஏதேனும் புதிய தகவல் கிடைத்திருக்கலாம், அல்லது ஒன்றுமே இராது. மேலே கேள்வி கேட்டு குடைந்து மிரட்டலாம் என்ற காரணமாகவும் இருக்கலாம். போலீஸ்காரர்கள் எப்படி என்று சொல்கிறது? அவனை நீங்கள் போய் பார்க்க வேண்டாமா? பார்க்க வேண்டியதுதான். ஆனால் நாராயணன் கண்ணெதிரில் குள்ளன் பையை எடுத்துக்கொண்டு ஓடியிருக்கிறான். ஆகையால் பை அதுவரை என்னிடமே இருந்திருக்கிறது என்று ஆகிறது. சந்துருவிடம் நான் உண்மையை மறைத்ததாகவும் ஆகிறது. அந்த நிலையில் என்னை அவன் மேலும் மேலும் குழைந்து கேட்டால் என்ன செய்வது? மறுபடி பை கிடைக்கும் வரையில் அவனை நான் பார்ப்பதற்கில்லை. கிட்டத்தட்ட கிடைத்தது. நீ கைவிட்டுவிட்டு வந்து நிற்கிறாய். நான் ஒரு காரியம் செய்கிறேன். சிஐடி சந்துருவை நான் போய் பார்க்கிறேன். உங்களுக்கு நன்றாக அடிபட்டிருக்கிறது என்று ஆரம்பிக்கிறேன். பை படத்தின் பின்னால் இருந்தது நமக்கு தெரியவே தெரியாது. பீரோவிலிருந்து அதை அகற்றிய ஆசாமியே அங்கு ஒழித்திருக்க வேண்டும். அவனே அடையாளமாக அதை எடுத்து செல்லவே வந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அதற்கு மேல் நான் அதை கைப்பற்ற செய்த முயற்சிகளையெல்லாம் ஒரு முறை போலீசிடம் போனது பிசகென்று நான் வருந்தி கொண்டிருக்கிற போது மறுபடியும் போகிறேன் என்கிறாயே. நீ உண்மையை சொன்னாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். இல்லை அத்தான், உங்களுக்கும் எனக்கும் ஆபத்து ஏதேனும் நேர்ந்தாலும் சந்துரு குள்ளனை போய் பிடிக்க வேண்டுமே. குள்ளன் விடாக்கண்டன். அத்தான், நமக்கு வெகு விரைவில் ஆபத்து இருக்கிறது. தாமோதரன் கண்களை மூடிக்கொண்டு யோசனை செய்தான். சரி, அதை அப்புறம் பார்த்து கொள்வோம். உன் அக்காள் இன்னும் திரும்பவில்லையே என்று கேட்டான். வருகிற சமயம்தான். ரிக்ஷா வைத்து கொண்டு வரும்படி சொல்லிவிட்டு வந்தேன். நான் போய் பார்த்துவிட்டு வரட்டுமா? தாமோதரன் கடிகாரத்தை பார்த்தான். இன்னும் 15 நிமிஷத்திற்குள் அவள் வராவிட்டால் போய் பார்க்க வேண்டியதுதான். நீ இப்போது கீழே சென்று எனக்கு ஒரு டம்ளரில் ஜலம் கொண்டு வா. மரண தாகமாக இருக்கிறது. முடிந்தால் சுட வைத்து கொண்டு வா. தாமோதரன் மறுபடி நாற்காலியில் கால்களை குத்திட்டு கொண்டு யோசனையில் உட்கார்ந்து விட்டான். கீழே இறங்கி வந்த சங்கரன் வாசற்படியாண்டை சற்று தயங்கினான். மாடிப்படிக்கட்டின் அடியில் யாரேனும் ஒளிந்து கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்து நிச்சயம் செய்து கொண்டு வெளிப்புறத்து முன் கதவை தாளிட்டான். பிறகு வாயில் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். தைரியமாகத்தான் காலடி வைத்தான். விளக்கு சுவிட்சை அமுக்கி அறையெங்கும் பிரகாசத்தை பரப்பினான். ஜன்னல் மீது வைக்கப்பெற்றிருந்த ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டரை எடுத்து வந்து அதன் மீது ஒரு டபராவில் ஜலத்தை வைத்து சூடேற செய்தான். ஜலம் கொதிப்பதையே பார்த்திருந்த சங்கரனுடைய உள்ளுணர்வு ஏதோ பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எச்சரித்தது. சட்டென்று திரும்பினால் அபாயம் என்பதையும் சங்கரன் உணர்ந்தான். அவன் பின்னே அடுக்களை இருந்தது. அதன் கதவு சாத்தியிருந்தது. இப்போது மெல்ல திறந்து கொண்டது. ஓர் ஆள் அதன் வழியே வெளிவரும் அளவு திறந்து கொண்ட பின் ஓர் உருவம் பதுங்கியபடி உள்ளே வந்தது. சங்கரனுக்கு அநேகமாக வந்த ஆசாமி யார் என்று புரிந்துவிட்டது. தியாகராய நகர் விடுதி அறையில் பின்னே வந்து கழுத்தை சுற்றி ஒரு கரம் இருக்கியதும் முழங்காலில் வைத்து வளைத்து எரியப்பட்டதும் மனத்தில் மின்னல் போல் பளிச்சிட்டன. எந்த வினாடியும் எந்த விதமான ஆபத்தும் நேரிடலாம். குள்ளன் கத்தியை வீசி கீழே தள்ளலாம். அப்போது காட்டியபடி துப்பாக்கியை உபயோகித்து ஒரே மட்டாக தீர்த்துவிடலாம். அல்லது மேலே பாய்ந்து மென்னியை நெறித்து கொள்ளலாம். அப்போது சங்கரனுக்கு அங்கே யாரும் துணையில்லை. உயரே தாமோதரனுக்கு இந்த தகவலை எப்படி தெரிவிப்பது? அவன் வந்தால் அவனுக்கும் ஆபத்து. ஒரு கால் அவனை குள்ளனின் கூட்டாளி அப்போதே மடக்கிக் கொண்டிருந்தாள். மற்றும் ஒரு பயங்கர எண்ணம், அவன் தமக்கை வீடு திரும்புகிற சமயம் சங்கரனுக்கு வந்த ஆபத்தில் அவளுக்கும் பங்கு கிடைத்துவிட்டான். சங்கரன் மனத்தில் பல எண்ணங்கள் மின்னலிட்டன, இடியோசைகள் கேட்டன. அப்படியே இரு, நகராதே, வாயை திறக்காதே. கூச்சல் கீச்சல் போட்டாயோ உன்னை என்ன செய்து விடுவேன் என்பது தெரியாது என்று ஒரு குரல் கேட்டது. மெல்லத்தான் கேட்டது என்றாலும் என்ன கொடூரம், என்ன பயங்கரம்! சங்கரன் தொண்டை வரை வந்த பயத்தை விழுங்கினான். அவன் கண்கள் விரைக்க பார்த்தன. அங்கேயே அசையாமல் உட்கார்ந்திருந்தான். எதிரியின் பிடியில் நன்றாக சிக்கியிருக்கிறோம் என்பதை அவனால் மறுக்க முடியாது. இப்போது குள்ளன் பிறகு அடி அடியாக நெருங்கினான். சங்கரனை சுற்றி வந்து எதிரில் நின்றான். அவனுடைய நீட்டியிருந்த கரம் ஒன்றில் 4 அங்குள நீளமுள்ள கண்ணாடி குழாயொன்று இருந்தது. குள்ளன் முகத்தில் தந்திரம், வஞ்சம் தீர்த்து கொள்கிறோம் என்ற மகிழ்ச்சி, ஏமாற்றம் அடைந்ததை பற்றிய ஆத்திரம் எல்லாம் இருந்தன. இது அக்னி திராவகம், ஏதாவது வம்பு செய்தாயோ பார்த்துக்கொள், இதில் ஒரு சொட்டு கூட கீழே விழாது. ஆமாம், அவ்வளவும் உன்மேலேதான் என்றான் குள்ளன். சங்கரன் வயிற்றில் பகீர் என்றது. எந்த குள்ளனை பற்றி அதி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அவனிடமே அகப்பட்டு கொண்டு விட்டான். அதுவும் எப்படி? மனோரதத்தில் பல பயங்கர கற்பனைகள் ஓடின. அக்னி திராவகம் உடம்பில் வாய்க்கால்களாக ஓடி சதையை கொளுத்தி தின்று அறுத்து செல்வதை அவனால் சிந்தனை செய்து பார்க்கவும் முடியவில்லை. பிழைத்தாலும் பல காலம் ஆஸ்பத்திரியில் கிடக்க வேண்டி வரும் துர்பாக்கியத்தை எண்ணினான். முகமெல்லாம் விகாரமாகி கண்டோர் அறுவருக்க வாழ்க்கையெல்லாம் வெட்கி மறைந்து வாழும் அவல நிலையை நினைத்தான். உடல் ஒரு முறை குலுங்கியது. என்ன பயமாக இருக்கிறதோ? இந்த பயமெல்லாம் ஹோட்டல் அறைக்குள் நுழைந்து களவாட என்னும் முன் வந்திருக்க வேண்டுமே. யாருடன் விளையாடுகிறோம் என்று தெரியாமல் காலை வைத்தாயல்லவா மடசாம்ராணி? அதற்கு அடையாளம் நீ சாகிற வரையில் இருக்கும்படி செய்கிறேன் என்றான் குள்ளன். சும்மா அளக்காதே, முதலில் என் அத்தானுடன் விளையாடினது நீதான் என்பது ஞாபகம் இருக்கட்டும் என்றான் சங்கரன் போலி தைரியத்துடன். அதை பற்றி பேசாதே, வீணாக கதை வளர்க்க வேண்டாம். உன் கதையை நான் முடித்துவிடப் போகிறேன். உன்னை தனியாக பார்க்க வேண்டுமென்று வந்திருக்கிறேன். எங்கே அந்த பை? எடு வெளியே. என்னிடம் இல்லை அது. சரி, அப்புறம்? நான் சொல்லிவிட்டேன், பொய் பேசுகிற வழக்கம் என்னிடம் இல்லை. எனக்கும் அந்த வழக்கம் கிடையாது. உன்னிடம் இல்லை என்றால் உன் அத்தானிடம் இருக்கிறது என்று சொல்லப்போகிறாயா? அவரிடமும் இல்லை. அவருக்காகத்தான் நான் அதை கொண்டு வந்தேன். 2 பேருக்கும் இல்லாமல் அது போய்விட்டது. நடுவில் ஒருவன் வந்து குதித்து சங்கரன் நிறுத்தினான். குள்ளன் வெகு அருகில் நெருங்கிவிட்டான். ஏய், இதில் இருக்கிறது அக்னி திராவகம் என்று சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா? மறுபடி ஞாபகப்படுத்த வேண்டுமா? அக்னி திராவகம் என்றால் சந்தனாதி தைலம் இல்லை, குழு குழு என்று இருப்பதற்கு. என் கூட்டாளி வெளியே காத்திருக்கிறான். ஒரு வார்த்தை சொன்னால் உன்னை என் அறையில் கட்டி போட்டா மாதிரி கட்டி போடுவான். உன் உச்சந்தலையில் சொட்டு சொட்டாக இதை விடுகிறேன். ஒரு ஒரு சொட்டும் ஒரு அங்குலம் தின்று கொண்டு போகும், மூளையில் இறங்கி பரவும். அதை சரியான வழியில் வேலை செய்ய வைத்து உண்மையை கக்கும்படி செய்யும். அப்புறம் முகத்தில் கொட்டுவேன், கண்ணமெல்லாம் வாய்க்கால்கள் ஓடும், உள்ளே வெள் எலும்பு தெரியும். கண்களை திறந்து இடது கண்ணுக்கு ஒரு சொட்டு, வலது கண்ணுக்கு ஒரு சொட்டு. நிறுத்து என்று கூவினான் சங்கரன் அருவறுப்புடன். அப்புறம் காதுகளுக்கு ஒவ்வொரு சொட்டு விடுவேன். அதை போட்டுக்கொண்டால் ஒட்டு கேட்கிற கெட்ட எண்ணம் ஓடிப்போய்விடும். உன்னை நல்லவனாக செய்ய இந்த ஒரு சீசா போதும். ஆனால் ஓட முயற்சி செய்தாயோ குறி பார்க்காமல் வீசிவிடுவேன், கண்ட இடங்களில் சிதறும். நிறுத்து ஐயா, என் மேல் வேண்டுமானால் ஊற்றிவிடு, அதனால் பை கிடைத்து விடாது. நான் உன்னிடமிருந்து பையை கொண்டு வந்தது வாஸ்தவம், ஆனால் இந்த வீட்டு வாசலில் அதை பறித்து கொண்டு போய்விட்டான் ஒருவன் டாக்ஸியில் வந்து. அது யார் ஐயா? நம்மிடம் நீ திருடுகிறாய், உன்னிடம் வேறொருவன் திருடுகிறான். இது சத்தியம். ஒரு டாக்ஸியில் ஒருவன் வந்தான், அவனை என் அத்தானுக்கு தெரியும். இன்று பகலில் ஒரு முறை நேரில் வந்து கேட்டு எச்சரித்து விட்டு போனான். என்னை நம்ப சொல்கிறாயா உன் கட்டுக்கதையை? உன் இஷ்டம். அரை மணி முன்பு வந்திருந்தால் உன் கண்ணாலேயே அதை கண்டிருப்பாய். அப்படி சொல்லி சில பேர் தப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மேல் நான் என்ன சொல்ல முடியும்? உன் இஷ்டம் போல் செய்து கொள். இருக்கட்டும், என்னிடம் பறித்து இன்னொருவரிடம் பறி கொடுப்பதில் உனக்கு என்ன லாபம்? இப்படி நடக்கும் என்று யார் கண்டார்கள்? என் அத்தானுக்கு உதவி செய்ய நான் விரும்பினேன். மெல்ல சங்கரன் எழுந்தான். ஏய் ஜாக்கிரதை, உடம்பை கெடுத்துக்கொள்ளாதே, ஜாக்கிரதை, வீசி விடுவேன், அப்புறம் அழுவாய் என்று எச்சரிக்கை செய்தான் குள்ளன்.